நீங்க வந்துட்டீங்கன்னா போதும் ஆண்டவரே.
ஆமென்.
யார் வராட்டுமப்பா, நீங்க வந்துட்டா போதும் ஆண்டவரே.
ஆமென்.
எவங்க வராட்டும் ஆண்டவரே, நீங்க வந்துட்டீங்கன்னா அது போதும் ஆண்டவரே.
ஆண்டவரே,
உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக, எங்களை ஆட்கொள்ளுவதாக, எங்களை நடத்துவதாக ஆண்டவர். எங்களை எல்லாரும் எங்கள் பலிபிடத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவர். பரிசுத்த பிரசன்னம், பரிசுத்த அபிஷேகம், பரிசுத்த வல்லமை, பரிசுத்த அக்கறி எங்களை சூழ்ந்து கொள்வதாக. தூதர்கள் ஆண்டவரே எங்கள் பக்கத்தில் நிற்பார்களாக. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பலத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
உங்களுடைய
பிரசன்னத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி சொல்கிறோம்.
எங்கள் எல்லாரும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். உங்களுடைய பலம் எங்களை தாங்குவதாக. உங்களுடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் பணிக்கிறோம். யேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உபாகமம் 6:5 வாசிங்க.
நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக.
தொடர்ந்து வாசி.
இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளும் போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவது.
அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவது. அடுத்தது 9 வாசிங்க.
அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக.
அவைகளை உன் வீட்டில் நிலைகளிலும் வாசல்களையும் என்னமாம் எழுதுவாயாக. எழுதுவாயாக. 5 திருப்பி வாசிங்க. நீ உன்
தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும்.
பாருங்க 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 பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், உன்னை சிருஷ்டித்த ஆண்டவரிடத்தில், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த தெய்வத்தினிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? முழு இருதயத்தோடும், முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. இல்லையா? என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அவர் மனுஷனை உருவாக்கினார், அவர் மனுஷனை சிருஷ்டித்தார். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை தெய்வம் உருவாக்கலன்னு சொல்லி யாரால சொல்ல முடியும்? தெய்வம் உருவாக்கினா அவரிடத்துல என்ன சொல்றது? நீ முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. வேதம் நம்முடைய இருதயத்தில் பல அறைகள் இருக்குது பாருங்க. ஒருவர் சொன்னார், நம்முடைய இருதயத்தில் பல அறைகள் இருக்கிறது. ஆனா தேவனுக்கு முன்பாக வந்து எல்லா அறைகளையும் தேவனுக்கு நாம் கொடுத்து விடுவோம். ஆனா ஒரு சின்ன அறையை மாத்திரம் நாம் பூட்டி வைத்திருப்போமா? அதை தேவனுக்கு திறந்து விடுவது இல்லை, அதை தேவனுக்கு காண்பிப்பது இல்லை, அதை தேவனுக்கு வெளிப்படுத்துவது இல்லை. அதனாலே தான் அநேக இடங்களில் வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முழு மனதோடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், இவங்க யாருன்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். பாருங்க, முழு மனதோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. முழு மனதோடு அன்பு கூறுகிறது என்று சொல்லிச்சுனால் அது நிபந்தனையற்றது. அநேகர் தேவனுக்கு தேவனிடத்தில் வந்து என்ன தெரிய சொல்லுவாங்க? இப்படி செய்யுமாண்டவரே நான் இப்படி செய்கிறேன், இப்படி செய்யுமாண்டவரே நான் இப்படி செய்கிறேன், இப்படி இந்த காரியத்தை சரிப்படுத்துமாண்டவரே நான் இப்படி செய்கிறேன். அது அன்பு அல்ல, அது அன்பே கிடையாது. பாரு, உங்களுக்கு தெரியுமா? நாம் உலகத்தின் ரீதியில் பார்த்தா ஒருவரை நாம் எவ்வளவுக்கு அன்பு கூறுகிறோமோ அவ்வளத்துக்கு நம்முடைய காரியங்கள் இருக்கு. ஒரு மனிதனை, ஒரு ஒரு ஆளை நாம நல்லா நன்றாக விளங்கி நன்றாக பேசி அவருடைய அன்பு கூறுதம்னு சொல்லிச்சுனா சில காரியங்களை நாம என்ன செய்வோம் தெரியுமா? நமக்கு அதில் நஷ்டம் வந்தாலும் அதை நாம் செய்து முடிப்போம். ஏன்? நாம் அந்த மனுஷன் மீது வைத்திருக்கிற அன்பு அடையாளம் இல்லையா? ஒரு தாய் ஒரு தகப்பனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அவர்கள் எதையும் செய்வார்கள். எவ்வளவு தூரத்துக்கு அவர்களால் போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் கடந்து செல்வார்கள். ஏன்? அவருடைய பிள்ளைகள் மீது அவர்கள் வைத்திருக்கிற உடன்படிக்கை அத்த ஒரு அன்பு இருக்கிறபடியா அதுக்கு நிபந்தனை கிடையாது. ஒரு தாய் வந்து சொல்ல மாட்டாள் இவ்வளவுதான், ஒரு தகப்பன் வந்து தன் பிள்ளையை பார்த்து சொல்ல மாட்டாள் இவ்வளவுதான் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே நிபந்தனையற்ற அன்பு இருக்கிறது இல்லையா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி சிலுவையிலே அடித்து அவருடைய ரத்தத்தை சிந்தி இந்த மனித குலத்தை மீட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது நிபந்தனையற்ற ஒரு அன்பு, அது முழுமையான ஒரு அன்பு, முழுவதுமான அன்பு. அந்த அன்பு, அதே அன்பை தான் தேவன் என்ன தெரியுமா கேட்கிறாரு, என்ன தெரியுமா சொல்றாரு, நீ உன் முழு மனதோடு என்னிடத்திலே அன்பு கூறுவாயாக. முழு மனதோடு இருக்கிற அன்பு என்ன தெரியுமா செய்யும், நிபந்தனை அற்றதாக கிரியை செய்யும், நிபந்தனை அற்றதாக காரியங்களை நடப்பிக்கும். ஒருவரும் நாம் அன்பு கூர்ந்தோம்னு சொல்லி சொன்னா அவரை பார்ப்பதில் நாம் சந்தோஷம் அடைவோம் இல்லையா? எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரை சந்திப்பதற்கு சந்தோஷமாய் வந்தீங்க? எத்தனை பேர் வந்தீங்க? தாவீது ராஜா சொன்னா ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று சொன்ன உடனே எனக்குள்ள ஒரு சந்தோஷம் உருவாயிட்டது இல்லையா? இன்றைக்கு காரியம் என்ன தெரியுமா, நாம ஆராதனையில் ஒரு சில மனிதர்களை சந்திக்க வருகிறபடினாலேதான் அது நமக்கு துக்கம். எல்லாரும் தெய்வத்தை சந்திக்கணும், தெய்வம் என்னோடு பேசணும் என்ற கருத்தோடும் அன்போடும் புறப்பட்டா தேவன் தேவனாகவும் தேவனுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் ஆகவும் இருக்கலாம் இல்லையா? ஆனா நாம் என்ன செய்கிறோம், தேவன் மீது வைக்கிற அன்பை விட மனிதர்கள் மீது வைக்கிற அன்பு அது பெரிதாக இருக்கிறது. தேவன் மீது வைக்கிற அன்பை விட மனிதர்களுடைய காரியங்கள் நமக்கு பெரிதாக இருக்கிறது. அதனாலே தான் இல்லையா தாவீது ராஜா சொன்னார், நான் ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன உடனே சந்தோஷப்பட்டேன். இன்றைக்கு ஆராதனை இருக்கிறது, இன்றைக்கு ஆராதனை இருக்கிறது என்று சொன்ன உடனே தாவீது ராஜா சமஸ்த இஸ்ரவேலரையும் வாழ்ந்த பெரிய சரித்திரம் வாய்ந்த அந்த மன்னன் சொல்லுகிறார் என்ன தெரியுமா, தேவனை சந்திப்பதிலே எனக்கு சந்தோஷம். இன்னைக்கு நமக்கு அந்த சந்தோஷம் இருக்கிறதா? நம்மிடத்தில் அந்த காரியம் இருக்கிறதா? தெய்வத்தை சந்திப்பதில் ஒரு பரம சந்தோஷம். இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா, ஒரு சில மனிதர்களை சந்திப்பதுன்னு சொல்லிச்சுன்னா பெரிய சந்தோஷம் பாருங்க. ஒரு சில ஆட்களை சந்திக்கணும்னு சொன்னா அவங்களோட கதைக்கணும், அவங்களோட பேசணும், அதுல பெரிய சந்தோஷம். ஆனா தெய்வத்தோடு பேசுவதற்கும் தேவன் பேசுகிறதை கேட்டு நடப்பதற்கும் அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கிறதா? என் ஆண்டவர் என்ன விரும்புகிற, நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது, தாவீது ராஜா மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என்னுடைய ஆத்மா உம்முடைய சமூகத்தை நாடி வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே என்று சொல்லி இல்லையா? தாவீது ராஜா என்ன சொன்னாரு, என் ஆத்மா வாஞ்சிக்கிறது. எதற்காக வேண்டி வாஞ்சிக்கிறது, தேவனுடைய சமூகத்தை நான் சந்திக்கணும், தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்ளணும், தேவனோடு நான் பேசணும், தேவனுடைய காரியத்தில் நான் நிற்கணும் என்று சொல்லி என்னுடைய ஆத்மா என்ன செய்கிறதாம், அது வாஞ்சிக்கிறது. மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறது எப்படி தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா மான்கள் எப்படி, தூரத்தில் நின்று நல்ல வெயில் இருக்கிற பொழுது நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு எங்கால பல 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 பலன்னு சொல்லி ஒரு தண்ணீர் ஓடுகிற மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த மான் அதை பார்த்து என்ன தெரியுமா செய்யும், தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லி ஓடி போகும். ஆனால் அங்கே அது தண்ணீர் இருக்க, ஆனா இந்த மானுடைய விருப்பம் வாங்கினால் தண்ணீர் இருக்கிறது இல்லையா? நல்லா உடாய்த்து தண்ணீர் உடாய்த்து இருக்கிற மனுஷனுக்கு தண்ணீருடைய அருமை தெரியும் இல்லையா? தேவன்ல முழுமனதாக அன்பு கூறுகிற மனுஷனுக்கு தேவனுடைய பிரசன்னம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி தெரியும் பாருங்க. அவன் ஒரு நாளும் தேவனுடைய சமூகத்தை தள்ளிவிடவே மாட்டான். அவன் ஒரு நாளும் ஆராதனைக்கு வருவதை பாரமாக நினைத்துக் கொள்ள மாட்டான். அவன் ஒரு நாளும் தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு நியாயம் கதைத்துட்டு இருக்கவே மாட்டான். பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும். அந்த தாவீது ராஜா சங்கீத புத்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பலத்தை குறித்து சொல்ற, நீ முழு பலத்தோடும் தேவனை ஆராதி, முழு பலத்தோடு தேவனுக்கு ஆராதனை செய் என்று சொல்லி பல இடங்களிலே சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, பலத்தோடு என்பது அது ஆவிக்குரிய பலமாக இருந்தாலும் அடுத்த விதத்தில் மாம்ச பலத்திலையும் நீ முழு பலத்தையும் தேவனுடைய சமூகத்தில் நிறுத்தணும். பாருங்க, சிலரை பார்த்தா வர்றதுல இருந்து போகும் வரைக்கும் 40 நாள் சாப்பிடாதவர்கள் மாதிரி இருப்பாங்க. அதுல பிரச்சனை என்ன தெரியுமா? அப்படி நீ 40 நாள் உபவாசம் இருந்தாலும் கூட வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ எண்ணெய் வைத்து வடிவாக தலையெழுத்து வடிவாக நீ நிக்கணும். நான் 40 நாள் உபவாசம் பண்ணிருக்கேன்னு சொல்லி வந்ததுல இருந்து கழுத்து தொங்க போட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி தேவனே கட்டளையிட்டு இருக்கார். பாருங்க, நீ 40 நாள் உபவாசம் இருந்து தேவனோடு உறவாட விரும்பினாலும் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வடிவாக கிரீம் போடுங்க முகத்துக்கு. சில பேர் கிரீமே அண்டைக்கு மாத்திரம் போட மாட்டாங்க, அது காய் காய் காஞ்சி தலை இழுக்காட்டி அண்டைக்கு எண்ணெய் வச்சு நல்லா இழுத்து சைட்ல விட்டுட்டாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அதைத்தான் சொல்லி இருக்கிறார். பாரு, வடிவா இழுத்துட்டு பாரு ஆராதனை. சில பேர் கையை கொடுத்தாலே தெரியும் பாருங்க எப்படி இருக்கு கை. பாருங்க, என்னங்க உபவாசம் பண்றோம்? நாங்க உபவாசம் பண்றோம். தேவனுடைய சமூகத்தில் நீ முழு பலத்தோடு இரு, முழு பலத்தோடு இருப்பா, முழு பலத்தோடு இரு. நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? வேதத்தின்படி ஆறுதல் கொடுக்கப்படுகிற இடம் இதுதான். அதனால நாம நம்முடைய பலத்தை எல்லாம் எங்கேயோ செலவழித்து தேவனுடைய சமூகத்தை வந்து நாம் அசத்தியாக எண்ணிவிடக் கூடாது. நாம அந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு இந்த வசனத்துக்கு வேலை கொடுக்கிறார்கள். பாருங்க என்ன தெரியுமா, இங்கதான் எங்களுக்கு பலம் இருக்கு. பாருங்க, நம்மளை கொண்டு நம்முடைய பலம் எல்லாம் கொண்டு செலவழிக்கிறது எங்கேயோ, யாரிடத்திலயோ எங்கேயோ என்னவோ செய்து பலம் எல்லாம் செலவழிச்சிட்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஒரு காரியம் செய்வதற்கு எத்தனை பாயிண்ட்ஸ் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது நீ தேவனிடத்தில் அன்பு கூறணும், ஆனா உன் முழு ஆத்மாவோடும். தாவீது ராஜா என்ன தெரியுமா சொன்னாரு? என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. ஆராதனையோ பைபிள் ஸ்டடியோ ஜபக்கூட்டமோ முடிந்து இந்த வார்த்தைகளை சொல்லிக்கல எத்தனை பேர் முழு பலத்தோடு சொல்றது நீங்க? இல்லைன்னு சொன்னா அப்பாட முடிஞ்சுதேப்பா ஆராதனை. இரகசியம் பேசுகிற மாதிரி என் ஆத்மா கத்திரை சோத்திரி சொல்லுகிற எத்தனை பேர் இருக்கீங்க? இரகசியம் என் ஆத்மாவே கத்திரை சோத்திரி என் முழுமையை அப்படி படிச்சுக்கணும். ஆமேன் பாஸ்டர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னே ஆமேன் வந்திருப்பானுங்க. எங்க வசனம் நிக்கன்னு சொல்லி தெரியாது இல்லையா?
விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதுங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே.
என்ன தெரியுமா செய்கிறோம்? ஆண்டரை விட்டு நாம ஓடுகிறோம். எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா? நாம ஒரு தவறு செய்திருக்கோம். ஆண்டவரை நீ மன்னிக்கவே மாட்டார், ஆண்டவரை நீ மன்னிக்கவே மாட்டார். உலகம் அப்படித்தான் சொல்லுகிறது இல்லையா? உலகம் அப்படித்தான் சொல்லுது. இன்றைக்கு சிலரிடத்தில் போய் கேட்டா தேவன் ஓ அவர் என்னை தண்டித்து விடுவார், தெய்வம் என்னை என்ன செய்து விடும், தண்டித்து விடும், நான் இப்படி செய்யாட்டிக்கு தேவன் என்னை தண்டித்து விடும்,
இப்படி இந்த காரியத்தை நான் செய்யலன்னு சொன்னா தெய்வம் என்னை தண்டித்து விடும்.
என் தேவன் தண்டிக்கிறவர் அல்ல, என் தேவன் தண்டிக்கிறவர் கிடையாது. என் ஆண்டவர் தண்டிக்கிறவராய் இருந்தா அவர் ஏன் சிலுவையிலே மறிக்க வேண்டும்? அவர் ஏன் சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும்? அவர் ஏன் சிலுவையிலே தன்னை மாட்டிக்கொள்ள வேண்டும்? என் தேவன் என்ன தெரியுமா சொல்ற, நீ செய்தது செய்துட்டாய் பரவாயில்லை, நீ நடந்தது நடந்து கொண்டாய் பரவாயில்லை, தெரிந்தோ தெரியாமலோ மனிதனாய் பிறந்தவன் எவனும் தவறு செய்வது வழக்கம். வேதம் சொல்லுகிறது நீதிமான்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. அவன் அப்பப்போது ஒரு பிள்ளைய விடுகிறான், அப்பப்போது அவன் எழுந்து நிற்கிறான். தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய பலம் அவனுக்கு உதவி செய்கிறது இல்லையா? அவன் அப்பப்போது எழும்பி நிற்கிறான். ஆனா என் தேவன் தண்டிக்கிற சில இடத்துல போய் கேடுங்க, தெய்வத்திடத்தில் வாங்க, ஐயோ தெய்வம் என்னை தண்டிப்பார். சில பேர் அப்படித்தான் கற்பிக்கிறார்கள் இல்லையா, தெய்வம் உன்னை தண்டித்து விடும். நீ அப்படி செய்தியா, உன் சந்ததியில இப்படி நடந்ததா, உன் பிள்ளைகள் இப்படி செய்தார்களா, தெய்வம் இப்படி உன்னை தண்டிக்கும். தண்டிக்கிற தெய்வம் உனக்கு தேவை கிடையாது. என்ன இந்த பூமியிலேயே ஏராளமான ஜனக்கூட்டம் இருக்கு ஒரு மனுஷனை தண்டிப்பதற்கு. தண்டிக்கிற தெய்வம் உனக்கு என்ன தெரியும்? அரவணைக்கும் தெய்வத்தை சந்திக்க தயாராக இல்லையா? இங்க என்ன சொல்லுகிறது? அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நீங்க பயப்படாதீங்கப்பா, நீங்கள் இந்த பொல்லாப்பு எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு விலகாதீங்க, கர்த்தரை விட்டு விலகாதீங்க, தேவனை விட்டு விலகாதீங்க. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? சின்ன காரியத்தை செய்துட்டு ஆராதனைக்கு வரமாட்டேன், ஜபத்துக்கு போமாட்டேன், அவங்களோட கரைக்க மாட்டேன். ஏ சின்ன ஒரு பிழைய சேர்த்துட்டோம், சின்ன ஒரு தவறை சேர்த்துட்டோம். ஆனா இங்க சாமுவேல் சொன்னார், யோ இஸ்ரவேலரே, நீங்க செய்தது புலதாப்பா, நீங்க செய்தது தவறுதான, கர்த்தரை விட்டு விலகாத, தெய்வத்தை விட்டு விலகாத, தேவனை விட்டு ஓடாத என்று சொல்லி நாங்க இங்க பாக்குறோம் இல்லையா. சங்கீதம் 119:58 வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 119:58 வசனம்.
முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும்.
தாவீது ராஜா என்ன தெரியுமா, முழு இருதயத்தோடும் உங்களுடைய தயவுக்காக வேண்டி நான் கெஞ்சுகிறேன். தேவனுடைய தயவுக்கு இன்னைக்கு தேவ ஜனங்கள் என்ன தெரியுமா, ஒரு அதிகாரியின் இடத்துல போய் தயவுக்காக வேண்டி அவங்க செய்யற காரியம் என்ன தெரியுமா, ஒரு காரியத்தை நான் பெற்றுக் கொள்ளணும் என்றதற்காக வேண்டி போய், ஒரு மனுஷன் என்னும் ஒரு மனிதனிடத்தில் அவனுடைய தயவை பெற்றுக் கொள்வதற்கு செய்யற காரியம் என்ன தெரியுமா? ஆனால் தெய்வத்தினத்திலே வந்து தயவாக அவரிடத்திலே சில காரியங்களை பெற்றுக் கொள்வதற்கு அவருடைய தயவை நாடத் தெரியாதவர்களாக நாம இருக்கிறோமே. அந்த தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு அந்த தயவுக்காக வேண்டி அவன் நிற்கிறான். நான் கேட்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நீர் இந்த காரியத்தை சந்திக்கணும், நீர் இந்த காரியத்தை என்னோடு பேசணும், இந்த காரியத்தில் நீர் எனக்கு ஒரு பதில் தரணும் ஆண்டவரே என்று சொல்லி நீ ஒரு தயவாய் தேவனிடத்தில் எனக்கு தயவு கிடைக்கணும். தெரியுமா வேதத்தில் அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கண்களிலே அவர்களுக்கு தயை கிடைத்தது, கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆனா நாம் தேவனிடத்தில் வந்து உம்முடைய கண்களில் இருந்து எனக்கு தயை கிடைக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்பதை விட ஒரு மனிதனிடத்திலே போய் நின்று சொல்லி அவரிடத்திலே இருந்து எனக்கு தயவு கிடைக்கணுமே என்று சொல்லி எதிர்பார்க்கிறோமே, என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தவறா? இன்னைக்கு மனிதகுலம் மனித கூட்டம் என்ன செய்கிறது, ஜனத்தினிடத்தில் போகிறது, அதிகாரத்தில் போகிறது, படித்தவரிடத்தில் போகிறது, தெய்வத்தையோ மறந்து விடுகிறார்கள், மறந்து விடுகிறார்கள். அநேகர் ஆராதனைக்கு வருகிறார்கள், தெய்வத்தில் கேளப்பா, தேவன் உன்னை சந்திப்பார், உன் காரியத்தை சந்திப்பார். அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய தயையெல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா, ஆண்டவரிடத்திலேயே நான் கேட்கிறேன், ஆனா அந்த நபரும் எனக்கு உதவி செய்யாருன்னு சொல்லி நான் நம்புறேன். ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு தயவு கிடைக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன், ஆனா இந்த பிரதர், இந்த சிஸ்டர், இந்த ஊழியக்காரன் இவன் எனக்கு உதவி செய்யான்னு நான் நம்புறேன். தெய்வத்தோடு ஒருவன் நிக்க முடியாது, நிக்கவும் கூடாது. தய எங்க இருந்தா நமக்கு வருகிறது? தய எங்க இருந்து வருகிறது? இன்னைக்கு யாரை எதிர்பார்த்திருக்கிறோம் நாம்? நமக்கு தயை வேண்டும், இறக்கம் வேண்டும். யாரை எதிர்பார்க்கிறோம்? முழு மனதோடு செய்யப்பா. நாம எல்லாரும் ஆராதனைக்கு வருகிறோம், ஆண்டவரே எனக்கு நீ இதை செய்யணும். ஆனா அடுத்த பக்கத்து நம்பிக்கை எங்க இருக்கிறது? நாளைக்கு விடிய அந்த பிரதரை வரச்சுன்னா அவர் கதைக்கு அதை சரிப்படுத்தி விடுவார். நாளைக்கு எனக்கு அங்க அந்த ஆபீஸ்ல எனக்கு ஒரு டைம் டெர்மின் இருக்கிறது, அந்த இடத்துக்கு போயிட்டு சுற்றினா அவங்களை அதை சரிப்படுத்திக் கொள்வார். யாரிடத்திலே தகை இருக்கிறது? யாரிடத்திலே தகை இருக்கிறது? ரெண்டு நாளாகமம் 31 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 31 அதிகாரம். ரெண்டு நாளாகமும் 31 வாசிங்க.
அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான்.
அவன் தேவனுடைய காரியத்திலையும் தேவனுடைய சபையிலே, தேவனுடைய ஊழியத்திலே, தேவனுக்கா இந்த மனுஷன் எதையெல்லாம் செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் அவன் எப்படி செய்தானா?
முழு இருதயத்தோட செய்தான்
அவன் செய்யல. தலம்பின இருதயம் உள்ளவனாக அவன் செய்யல. இருமணம் உள்ளவனாக அவன் செய்யல. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அவன் செய்யல. அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி செய்தான்? முழு மனதோடு அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே வேலை செய்தான். இன்னைக்கு நாமளும் ஊழியம் செய்கிறோம். நாமளும் தேவனுக்காக ஏதாவது செய்யணும். தேவன் என்னை சந்தித்தா நான் அதை பார்க்கணும். தேவனுக்கு நான் ஏதாவது மறுமையாக செய்யணும் நாம விரும்புகிறோம். ஐயா, ஊழியம் செய்வது என்பது உன் நல்ல நேரத்துக்கு மாத்திரம் செய்துவிட்டு உன் துக்க காலத்தில் வீட்டில் உறங்குவதற்கு கிடையாது. ஊழியம் என்பது உன் நல்ல நாட்களில் மாத்திரம் டீச்சராக மாஸ்டராக ஆகணும். இதுதான் இதான் விஷ். எல்லா தாய் தப்புடைய எந்த தாய் தப்புன்னு சொல்றது இல்லை. என் பிள்ளை ஒரு எவஞ்சலிஸ்ட் ஆகணும், என் பிள்ளை ஒரு ஜபவீரன் ஆகணும், என் பிள்ளை தேவனிடத்தில் எல்லாரையும் விட அன்பு கூறுகிற ஒரு மகனாக இருக்கணும் என்று சொல்லி யாரும் அப்படி சொல்லுகிறது இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உன் முழு மனதோடு, உன் பலத்தோடு, உன் ஆத்மாவோடு என்னத்தில அன்பு குருவாயாக என்று சொல்லி உன் பிள்ளைகளுக்கு நீ போதி போதிக்கிறது மாத்திரமல்ல, அதை எழுதி உன் வீட்டிலே மாட்டிக்கொள் 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 மாட்டிக்கொள். ஏன் தெரியுமா? போகிற பொழுது அதை பார்க்கலாம், வருகிற பொழுது அதை பார்க்கலாம், அதை பார்க்கிற பொழுது அந்த வசனத்தை வாசிக்கலாம், விரும்பியோ விரும்பலையோ அதை வாசிக்கலாம். அது ஒரு நாளைக்கு அவனை சிந்திக்க செய்யும், ஒரு காலத்தில் அதை சிந்திக்க செய்யும், ஒரு நேரத்தில் அது அந்த இடத்துக்கு அவனை வர செய்யும். அது உனக்கும் பிரயோசனம், உன் பிள்ளைகளுக்கும் பிரயோசனம், உன் சந்ததிக்கும் பிரயோசனம் இல்லையா? முழு மனதோடு தேவனிடத்திலே அன்பு கூறுவாயாக. உபாகமம் 13 வாசிங்கள்.
அந்த தீர்க்கதரிசி ஆயிலும் அந்த சொற்பனக்காரன் ஆயிலும் சொல்லுகிறவளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறவர்களையோ அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார்.
உங்களை அவர் என்ன செய்கிறாரு? சோதிக்கிறார். முழு மனதோடு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்களை நாம சந்திக்கிறோம்? நம்முடைய பிரச்சனை எல்லாம் என்ன தெரியுமா? நாம நேசிக்கிற ஆண்டவரே எப்பொழுது காரியம் நடந்து முடிந்தப்புறம், ஒரு காரியம் நடந்து இந்த காரியம் நடந்துட்டா உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை நான் அன்பு கூறுகிறேன், உங்களை நான் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே. நிபந்தனையற்ற அன்பை தேவன் எதிர்பார்க்கிறார் இல்லையா? இதுல பலவிதம், ஒரு சகோதரர்களுக்குள்ளே சகோதரர் அன்பாயிருங்கள் சொல்லி சொல்றது என்னும் உண்டு இல்லையா? அதுக்கும் நிபந்தனையற்ற அன்பு, சகோதரர்களுக்குள்ளே சகோதரர் அன்பாயிருப்பது. ஆனா தேவன் சொல்லுகிறது என்ன? நீ என்னிடத்திலையும் உன் முழு ஆத்மாவோடு அன்பாய் இருப்பாயாக. எரேமியா 29 13 வாசிங்கள். எரேமியா 29:13,
உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள்.
அடுத்த வாசிங்க,
நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எங்களுக்கு பாபிலோனிலும் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாவை குறித்தும் உங்களோட கூட சிறையிருப்பில் புறப்பட்டு போகாமல் இந்த நகரத்தில் குடியிருக்கிற உங்கள் சகோதரராகிய எல்லா ஜனங்களை குறித்தும்.
இங்க என்ன சொல்ற, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுங்க. தேடுகிறது என்ன தெரியுமா? என்னத்தை தேடலாம்? என்னத்தை தேடலாம்? அன்பை தேடலாது, என்னத்தை தேடலாம்? நான் ஒரு காரியத்தை தேடுறேன்னு சொல்லுங்க, இருக்குல்ல அர்த்தம் என்னங்க? அதை காணலைங்க, அதை காணல. நீ கேள்வி என்ன தெரியுமா? எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பது என்னுடைய கேள்வி. ஆராதனைக்கு வருவதனாலையும் ஆராதனையில ஆராதிப்பதனாலையும் தேவன் எனக்குள்ளே வாழ்ந்து இருக்கிறார் என்று சொல்லி சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ பக்தர்கள் இருக்கிறார்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தெய்வம் தெய்வம் பின்னால முன்னால தெரிகிறார் இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ உலகத்தில் தெய்வங்கள் உருவாகிக்கொண்டே இருக்கிறது. வருஷ காலம் வருஷ காலத்துக்கு தெய்வங்களும் உருவாகிறது இல்லையா? விஞ்ஞானம் எப்படி வளருகிறதோ அப்படி தெய்வங்களும் இந்த காலத்தில் உருவாகி கொண்டான் இருக்கிறது இல்லையா? இப்ப கேள்வி என்ன சொல்லுச்சுன்னா, தேடுங்க. உங்களோட முழு உள்ளத்தோடு என்னத்தை தேடணும்? ஆண்டவரை தேடுங்க. தேடி ஒரு ஆளை வரலாம், அல்லாவிட்டால் தொலைந்து போன எண்ணம் ஒன்றை தேடலாம். ரெண்டு தான் ஒன்று இல்லையா? ஒன்று, நீ இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய உள்ளத்திலே உனக்கு தெரியும் தேவன் உனக்குள்ள எவ்வளவுக்கு இருக்கிறார் சொல்லு இல்லையா? ரெண்டாவது, தேவனை தேடி வாங்க, தேவனுடைய சமூகத்தை தேடி வாங்க, தேவனுடைய ஆராதனையை தேடி வாங்க, தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமா இருக்க தேடி வாங்க இல்லையா? அதை விட்டுட்டு இருதயம் எப்படித்தான் நம்மளே அன்பு கூர்ந்தான, தேவன்ல எவ்வளவுக்கு தான் அன்பு கூர்ந்த, ஏதோ எல்லாரை போலவும் நாமளும் அன்பு கூர்ந்து விட்டு ஏதோ ஒரு கொஞ்சத்தில் அன்பு செலுத்தி அல்லாவிட்டால் ஒரு காரியத்தை நாம் செய்யறதுனாலே நாம் தேவன்ல அவ்வளவுக்கு அன்பாயிருக்கிறோம் என்று சொல்லி பொதுவாக ஒரு நிலைவில் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை தள்ளிவிடக் கூடாது. தேவன் மீது நாம் எவ்வளவுக்கு அன்பாயிருக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் ஒரு காரியத்தை நாம் தேட முடியும். தேவனுடைய காரியத்தை தேட முடியும் இல்லையா? துளைந்து போன ஒன்றைத்தான் ஒரு மனிதன் தேடுவான். அவன் கேட்கிறேன், நமக்குள்ளே தேவன் வாழுகிறாரா? தேவன் நமக்குள்ளே இருக்கிறாரா? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பேரில் எத்தனை சொம்பிகள் உலாவிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? கிறிஸ்தவர்கள் என்ற பேரில் எத்தனை பேர் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள்? நானும் கிறிஸ்தவர், நீயும் கிறிஸ்தவர். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ முழு மனதோடு என்னை தேடுங்க, என்னை தேடுங்க, என்னை தேடுங்க. நாம எப்படி ஆண்டவரை தேடுகிறோம் நமக்கு தான் தெரியும் இல்லையா? நாம எப்படி தெய்வத்தை தேடுகிறோம் சொல்லி நமக்கு தான் தெரியும் இல்லையா? இந்த ஆராதனைக்கு நீங்க எல்லாம் வர்றீங்க, உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது. எனக்கு இந்த ஆராதனை முடிவதற்கு முன்னுக்கு இந்த ஆராதனைக்கு வந்தாதான் அன்றைக்கு எனக்கு ஒரு நிம்மதி. எனக்கு தெரியல உங்களுக்கு எல்லாம் எப்படி என்று சொல்லி. ஆராதனைக்கு நான் முன்னுக்கு வரணும் பின்னுக்கு வரணும் அறவாளியில் வரணும், அந்த ஆராதனை முடிவதற்கு முன்னுக்கோ பின்னுக்கோ அந்த பிரசன்னத்துக்குள்ள நான் வந்துட்டேன்னு சொல்லி சொன்னாதான் அன்றைக்கு எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு. அதுல ஒரு அமைதி இருக்கும் பாரு, அதுல ஒரு விருப்பம் இருக்கும் பாரு இல்லையா? அப்படி வரையலன்னு சொன்னா அந்த நாள் அந்த அந்த வரும் வரைக்கும் இருதயம் பெரிய பிரச்சனைப்படுத்திக் கொண்டே இருக்கும் பாரு. வரையில 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 எப்ப போ, எந்த இடத்துக்கு போ, எந்த டைம் போ. அது ஆராதிக்கிற பொழுது நீ ஆராய்ச்சியோ இல்லையோ ஒரு ஒரு பிரசன்னம் அதுல ஒரு டேஸ்ட் இருந்துதான் ஆகிப்பார். அதனால எனக்கு அதுக்குத்தான் தாவீது ராஜா சொன்னாலும் எனக்கு தெரியும் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கன்னு நான் சந்தோஷமா இருந்தேன் சொல்லி இல்லையா. அதுல வந்து இருந்துட்டா போதும் பாரு, அதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும். அப்படி இருக்கிற மனுஷன் ஒரு நாளும் ஆராதனையை தவறு செய்யவே விடவே மாட்டான் இல்லையா, ஆராதனைக்கு வராம நிக்கவும் மாட்டான் பாருங்க. ஆராதனைக்கு வருகிற பொழுது ஆண்டவரை தேடுங்க தேடுங்க தேடுங்க. ரெண்டு நாளாகவும் பதினைந்து பதினைந்து வாசிங்கள்.
இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள்.
பாருங்க அந்த பதினைந்து பத்தாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
ஆசா அரசாண்ட பதினைந்தாம் வருஷம் மூன்றாம் மாதத்திலே அவர்களுக்கு அவர்கள் எருசலேமிலே கூடி தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக்கொண்டு வந்தவர்களில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்று
நீ தேவனுக்கு ஊழியம் செய்வதுதான் ஊழியம், அதுதான் முழுமனதோடு செய்யப்படுகிறது சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நாம நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு இல்லையா, சகிக்க முடியல, தாங்க முடியல, பேச முடியல, தளம் பாரமா இருக்கிறது, என்ன செய்வது? தேவனுக்கு செய்கிற அடுத்த காரியத்திலே நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன செய்கிறோம், முழு மனதோடு செய்கிறோமா இல்ல அறவாசிய பிரச்சனையில வச்சுட்டு அறவாசியில வந்து நண்டு சோர்ந்து சோம்பலாகி வேண்டா தன்மையிலே தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்கிறோமா? தேவனுடைய ராஜ்யத்தில் நாம பங்குள்ளவர்களாக இருக்கிறோமே. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான்.
அவன் தேவனுடைய ஆலயத்துண்டு வேலையில் கற்பனைகள் கட்டளைகள் தேவன் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் அவன் முழு மனதாக செயல்பட்டான். வேண்டா தன்மையாக அவன் செயல்படலையே, அவன் முழு மனதாக செயல்பட்டான். என் கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா, நாம எவ்வளவுக்கு முழு மனதாக செயல்படுகிறோம், என்ன காரியத்தில் முழு மனதாக செயல்படுகிறோம்? சிலருக்கு சில காரியங்கள் பிடித்திருந்தா தான் முழு மனதாக செயல்படுவாங்க. கஷ்டம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிட்டா சலிச்சிருவாங்க. பாருங்க, வேணாம் வேணாம். ஆனா நல்லா இருக்கிற காலத்தில் ஆடி பாடிக்கொண்டு எல்லாம் செய்வாங்க இல்லையா? நல்லா இருக்கிற நேரத்திலையும் காலத்திலையும் மாத்திரம் நீ கத்தரை தேடுவாய் என்று சொல்லிச்சுன்னா என் ஆண்டவர் சொன்னார், துக்க நாட்கள் ஏலாத நேரத்திலையும் அவன் முழு மனதோடு தேவனை ஆராதிக்க, முழு மனதோடும் தேவனில் அன்பு கூறணும். இன்னைக்கு உலகத்திலே நான் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா, அநேக தடவைகளில் கேட்கிற வார்த்தைகள், தாங்கள் விரும்பாத ஒரு காரியம் தங்களுடைய வாழ்க்கையை பிடித்துட்டது, தாங்கள் விரும்பாத ஒரு சோதனை தங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு ஜனங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பெரிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, தெய்வத்திற்கு கண் இருக்கிறதா, தெய்வத்திற்கு காது இருக்கிறதா என்று சொல்லி அங்கலாய்ப்பு தன்மையிலே புலம்புகிற ஒரு ஜனக்கூட்டம்.
அது தெய்வம் என்று சொன்னால் என் வாழ்க்கையிலே இப்படி செய்யுமா? புலம்புகிறது என்ன அங்கலாய்ப்பிலே? அதே காரியத்தை தேவனை அறிந்த நீயும் செய்வாய் என்று சொல்லி சொன்னார். உன்னை போல பரதாபமான ஒரு மனுஷன் இந்த பூமியில இருக்க முடியாது. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவன் தேடுகிற நியாயப்பிரமாணங்கள் தேவன் கொடுத்த வார்த்தைகள் எல்லாவற்றிலையும் அவன் என்ன செய்தான் தெரியுமா? முழு மனதோடு செயல்பட்டான். முழு மனதோடு செயல்பட்டான். நமக்கு விரும்புகிற காரியங்களிலே மாத்திரம் முழு மனதோடு செயல்படுவது அல்ல தேவன் விரும்புகிறது. நீ விரும்பாத காரியங்கள், நீ விரும்பாத நேரங்கள், தகாத நேரங்கள் எல்லாவற்றிலையும் நீ என்ன செய்யணும் தெரியுமா? நீ என்ன செய்யணும் தெரியுமா? முழு மனதோடு செயல்படு, முழு மனதோடு செயல்படு, முழு மனதோடு செயல்படு. தேவனிடத்திலே முழு மனதோடு அன்பு கூறுவாயாக, முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. சங்கீதம் 119:34-35 வாசிங்கள். சங்கீதம் 119:34-35.
எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன்.
34
எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன்.
என் முழு இருதயத்தோடும் என்னத்தை கை கொள்ளுவேன்? வேதத்தை. எனக்கு உணர்வை தாரும் என்று சொல்லி தாவீது ராஜா கேட்கிறான். உனக்கு இல்லாத ஒரு காரியத்தை உனக்கு தேவை என்று சொல்லிச்சுன்னா அது தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள். ஒன்று. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையை அறகுறையாக கை கொள்ளாத, வேண்டாத்திரமாக கை கொள்ளாத. அது உனக்கு பலனை கொண்டுறாது, அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டுறாது, அது உனக்கு வாழ்வை கொண்டுறாது. அதை முழு மனதோடு விரும்ப செய். எனக்கு தெரியும் இங்க இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் நமக்கு பிடிச்சது கிடையாது. டாக்டர் பிடிச்ச மருந்து மாத்திரம் தந்தா சன சீக்கிரத்தில் செத்து போயிருவாங்க பாருங்க. இதுக்கு இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பிடிச்சது கிடையாது. நமக்கு பிடிச்ச வார்த்தைகள் மாத்திரம் இதுக்கு கிடையாது. நாம இந்த தேவ ஜனங்கள் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? இரண்டுக்கு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி சில வார்த்தைகள் வரணும், வராது. அதற்கு மாறாக நீ என்ன செய்து இந்த பிரச்சனைக்குள்ள வந்தா என்பதற்குத்தான் மறந்து வெளியே வரும். சரியா? அதற்கு பிற்பாடுதான் மறந்து. நாம இந்த ஜனங்க எல்லாத்தையும் நாம என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறது? தெய்வம் உடனடியாக வந்து சுகம் உண்டாவதாக என்று சொல்லி சுகப்படுத்திட்டு அவர் போயிடும். எப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நம்புவதற்கு நாங்க இருக்கிறோம் இல்லையா? ஆனா அப்படி வருகிறது கிடையாது. முதல்ல நீ என்னத்திற்காக வேண்டி, வேதம் வெளிப்படுத்தல சொல்றது என்ன தெரியுமா? நீ என்ன நிலைமையில இருந்து இப்படி நடந்தது என்பதுதான் தேவனுக்கு முதலாவது காரியமாக இருக்கிற. நீ விழுந்திருக்கிற இடத்துல இருந்து ஒன்னு தூக்கி விட்டு போறதுக்கு ஆண்டவருக்கு பெரிய வேலை இல்லை. ஆனா நீ எந்த இடத்துல இருந்து, அதான் முதல்ல பார்த்தல, முழு மனதோடு தேவனத்தில் திரும்பணும். இப்படியான காரியங்களுக்கு ஜனங்கள் டைம் செலவழிக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. என்ன, நான் இந்த தவறை செய்தேன், இந்த புளியை செய்தேன், அதனால அப்படி நடந்தது, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு திரும்பி வந்து அதுல இருந்து திருப்பி தேவனோடு உறவாடி கொள்றதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கும் சரி, உனக்கும் சரி. அதனாலதான் தேவனுடைய வார்த்தைகள் வருகிற பொழுது சில பேர் விரும்புகிறது கிடையாது. அவங்களுக்கு முழுமையாக அதை கை கொள்ள விருப்பமே கிடையாது, அதை முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ள விருப்பமே கிடையாது. சில பேர் சித்தம் சித்தம் வருவாங்க பாருங்க. அந்த சித்தம் தொடங்கின நாள் இருந்து நீ எந்த வார்த்தையை கொடு, நீ என்னத்தை பேசுதேவனத்திலிருந்து, அது சரிப்பட்டே வராது. ஏன்னா அவங்க செய்தது, அவங்க செயல்பட்டது, அவங்க பேசினதுதான் சித்தமாக இருக்கு. ஆனா இங்க வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவன் முழு மனதோடு வருகிற வார்த்தை என்ன செய்தான்?
முழுமனதோ. நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், ஒரு வார்த்தை வருகிறது, எனக்கு அந்த வார்த்தையை அங்கீகரிக்க முடியாது, அந்த வார்த்தை என்னுடைய பிரச்சனைக்கு தகுந்ததாக இல்லை. அதனால நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? வசனத்தை தள்ளிவிடுகிறோம், வசனத்தை தள்ளிவிடுகிறோம். அதே நேரத்தில் பக்கத்தில் இருந்தா இந்த வார்த்தை உங்களுக்கு சிஸ்டர், உங்களுக்கு பிரதர் சொல்லி தள்ளி விட்டுரும். ஆனா அந்த வார்த்தை எனக்கு தான் வந்தது. நான் எங்க என்ன செய்தேன் திரும்ப ஆண்டவர் கொண்டு போய் காட்டேன். நான் எந்த இடத்துல அநேகர் போன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்துட்டு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்துட்டு வாயில, இந்த ஆராதனையில் தேவன் ஒரு காரியத்தை பேசுறார். அவர் சொல்றாரு அன்றைக்கு அப்படி 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 இல்லை, இன்னைக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை பார்த்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னோட பிரச்சனையில இருந்து நீ என்ன செய்வாய்? பிரகாசிப்பாய் என்று சொல்லி ஒரு வார்த்தை எனக்கு பேசினா தான் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளத்தான் நமக்கு விருப்பம். ஆனா என் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? ஞாயிற்றுக்கிழமை இருக்கு பாருங்க, அங்க திரும்பி வா, அந்த நாள்ல நீ செய்த காரியம் இருக்கு பாரு, அந்த காரியம் நீ அப்படி செய்திருக்க கூடாது என்று சொல்லி பேசுகிறதை கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் விரும்புகிறது கிடையாது. உன் நண்பனாயிருக்கலாம், உன் சொந்தமாயிருக்கலாம், உன் பிள்ளைகளாயிருக்கலாம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முடிக்கிற முடிவு எல்லாம் சரி என்று சொல்லி திமிரில் இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் எடுக்கிற முடிவு எல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும், அதுல எந்தவித அச்சமுமே கிடையாது. ஆனால் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சரியா என்பதை நீ தேவனுக்கு முன்பாக கேள்வியாக கேட்கணும். ஏன் தெரியுமா? உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் நீ எடுக்கிற முடிவுகளுக்கு நீ தேவனத்திலே பதில் கொடுத்துதான் ஆக. உன் பிள்ளைகளை எப்படி என்ன விதத்தில் நடத்தினா எந்த பிள்ளைகளை விஜயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. அநேக பிள்ளைகள், அநேக பெற்றோர்கள், அநேக போதர்கள் எடுத்து வாசிக்கிற வார்த்தை நடத்தின உன் பிள்ளைகளை அடிச்சு வள என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. புறம்பை கையாடாதவன் சரியே வரமாட்டான் இல்லையா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா உன் பிள்ளைகளை நீ கண்ட மாதிரி விஜயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி வேதம் தான் சொல்லுது. அந்த வசனத்தை எடுத்து வச்சு பிள்ளைகளுக்கு போதிப்பதும் கிடையாது இல்லையா? அதை சாதகமாக்கி கொள்ளிடுவாங்க பாருங்க. இந்த நாள் பிள்ளைகள் அப்படியான வசனங்களை நல்லா சாதகமாக்கிடுவாங்க பாருங்க. என்ன சொல்ற? தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்க, முழு மனதோடு தாங்கிக் கொள்ளுங்க. வழங்கிச்சுதா? ஒருவர் சொன்னார் இல்லையா, சத்தியவான் சத்துருவானும் சத்தியம் சத்தியம்தான். இந்த வார்த்தை எந்த இடத்திலிருந்து வருது, எங்க இருந்து வருது, யாரிடத்திலிருந்து வருகிறது, யார் போதிக்கிறார் என்பது முக்கியம் அல்ல. இந்த வசனத்தை எழுதினது யாரு, ஆரிடத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது என்பது மிகவும் முக்கியமானது இல்லையா? ஆகையினால இந்த நாள்ல சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உன் முழு மனதோடு தேவனை சந்தி, அரமனதோடு நிக்காத, பாதி வழியில நிக்காத, ஏதோ தான் ஒன்று சொல்லி வாழாத, அங்கும் இங்கும் அலைக்கழியாத, அந்த காரமாயிராத, இருவழியில தெரியாத ஒன்று வாழ்ந்தாய், தேவனுக்காய் வாழு, நல்லொரு வாழ்க்கையை வாழ்ந்து முடி, கெட்டவன் என்று சொல்லி பேரெடுத்து உனக்கு பிரயோசனம் என்ன, உன் சந்ததிக்கு பிரயோசனம் என்ன, உன் பிள்ளைகளுக்கு பிரயோசனம் என்ன, நல்லொரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுக்குள்ளே மடிந்து போவேன். தேவனு சமத்திலே எழுந்திருப்போமா? ஹாலலூயா 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 ஹாலலூயா.